ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுன சூனவே. யத் கடாக்ஷைக லக்ஷ்யானாம் சுலப ஸ்ரீதர சதா. ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்திலே திருபுவதாரம் செய்தார். இவருக்கு கிருஷ்ணர் என்ன இயற்பெயர். யாமுனாச்சாரியர் என்பவருடைய திருக்குமாரராக அவதரித்தார். இவருடைய கட்டாட்சம் நமக்கு பட்டதே ஆனால் ஸ்ரீதரன் திருமகள் கேழ்வனான எம்பெருமானுடைய கட்டாட்சமும் நமக்கு எளிதிலேயே கிடைக்கும். அந்த எம்பெருமான் நமக்கு சுலபனாக ஆகிவிடுகிறான். அப்படிப்பட்ட பெருமை ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளைக்கு. சாக்ஷாத்து கண்ணனே மறுபடியும் அவதரித்தார் என்று கொண்டாடப்படும்படியான வைபவம். திருமங்கையாழ்வார் திருக்கண்ணமங்க எம்பெருமானிடத்திலே, வெண்சங்கம் உன்னேந்திய கண்ணா, நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே என்று தெரிவித்தார். எம்பெருமானே, உமக்கும் விருப்பம் இருந்ததே ஆனால் இந்த பாசுரங்களுடைய அர்த்தத்தை நீர் கற்கலாம் என்று தெரிவித்தார். அதை அப்படியே தன் திருவுள்ளத்திலே கொண்ட எம்பெருமான் அந்த ஆழ்வாரை மறுபடியும் கார்த்திக மாதம் கார்த்திக நட்சத்திரத்திலே நம்பிள்ளையாக இந்த லோகத்திலே அவதரிக்கச் செய்து அந்த நம்பிள்ளை ஆச்சாரியருக்கு கீழே சிஷ்யராக தான் அவதரித்தார். அவர்தான் பெரியவாச்சான் பிள்ளை என்று கொண்டாடப்படுகிறார். நம்முடைய ஆச்சாரியர்கள் வியாக்கியானங்களிலே ஆச்சான் பிள்ளை என்னே இவரை நிர்தேசித்து பலவிடங்களிலே அப்படியே வழங்கி வருகிறார்கள். அப்ப இவருக்கு பெரிய என்கிற அடைமொழி ஏன் ஏற்பட்டது என்னால் அதை சுவாரஸ்யமாக அழகாக நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். எப்படி பெரியாழ்வார் பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர் வீரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்ன மங்களாசாசனத்திலே ஊற்றத்துடன் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடினதினாலே அவருக்கு பெரியாழ்வார் என்ன திருநாமம் ஏற்பட்டது. அதே போல பொங்கும் பரிவு தான் மட்டும் அனுபவித்தால் போராது, தாம் கற்று உணர்ந்தால் போராது, லோகத்திலே உள்ள அனைவரும் எளியவர்களும் இதை எளிமையாக எளிய விதத்திலே புரிந்து கொண்டு அனுபவித்து உஜ்ஜீவிக்க வேண்டும் என்கிற பொங்கும் பரிவு பரம கருணை. அதனாலே இவருக்கு பெரிய என்கிற அடைமொழி சேர்ந்து பெரியவாச்சான் பிள்ளை என்னே லோகத்திலே பிரசித்தமாக வழங்கப்படுகிறார் என்னும் கூறுகிறார்கள் ஆச்சாரியர்கள். ஆக அப்படிப்பட்ட பெருமை. இவருடைய ஜிதந்தே ஸ்தோத்திர வியாக்கியானம் என்பது தனிச்சிறப்பு வாய்ந்தது. இவர் திவ்ய பிரபந்தங்களுக்கு மாத்திரம் வியாக்கியானம் செய்யாமல் இரகசியத்ரயம், அதே போல ஸ்தோத்திரங்கள், இதிகாச புராணங்களிலே இருக்கிற முக்கியமான ஸ்லோகங்கள், மணிமணியான ஸ்லோகங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் செய்திருக்கிறார். அதிலே ஒன்று ஜிதந்தே ஸ்தோத்திரம் என்கிற ஸ்தோத்திரத்திற்கு உண்டான வியாக்கியானம். அதனுடைய அவதாரிகா பாகத்தை தான் இப்பொழுது நாம் அனுபவிக்க இருக்கிறோம். ஜிதந்தே ஸ்தோத்திரம் என்பது என்ன அப்படின்னா, இது ருக்வேதத்தினுடைய கிளபாகம் என்று கொண்டாடப்படுகிறது. கிளம் என்னால் அப்ரஹதஸ்தானம் என்று வியாக்கியானத்திலே காட்டுகிறார்கள். அப்படின்னா அந்த வேதத்தினுடைய ஒரு பகுதி, ஒரு பாகம். அந்த பாகம் நீண்ட நெடிய நாட்களாகவே இருந்து வருகிறது. ஆனால் பலருடைய ஒரு பார்வைக்கு அது ஆட்பட்டதில்லை. வேதாத்தியனம் செய்பவர்கள் கூட முக்கியமான வேத பாகங்களை மாத்திரம்தான் அத்தியனம் செய்வர்கள். இந்த மாதிரியான கிளம் முதலான பாகங்களை அவ்வளவு அனைவராலும் கற்று அத்தியனம் செய்து அந்த மாதிரி செய்யாமல் இருக்கிற வேத பாகம். அப்போ இது ருக்வேதத்தினுடைய கிளபாகம். மேலும் இது பாஞ்சராத்திர ஆகமத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தோத்திரமாக வழங்கப்பட்டு வருகிறது. எப்படி கண்ணினன் சிறுத்தாம்பு அமலநாதிபிரான் முதலான திவ்ய பிரபந்தங்கள் அந்த பாசுரத்தினுடைய முதல் சொல் அது எதிலே தொடங்குகிறதோ அதை கொண்டே அதற்கு பெயர் ஏற்பட்டிருக்கிறதோ, அதே போல ஜிதந்தே புண்டரீகாக்ஷ என்று இந்த ஸ்லோகம் ஸ்தோத்திரமானது தொடங்குகிறது. அதனாலே இதற்கு ஜிதந்தே ஸ்தோத்திரம் என்கிற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஜிதந்தே ஸ்தோத்திரம்ங்கிறது ஆறு பிரிவுகள் தன்னிடத்திலே கொண்டிருக்கிறது. ஆறு பகுதிகள், ஒவ்வொன்றும் முதல் ஜிதந்தே ஸ்தோத்திரம், இரண்டாவது ஜிதந்தே ஸ்தோத்திரம், மூன்றாவது ஜிதந்தே ஸ்தோத்திரம், நான்காவது ஜிதந்தே ஸ்தோத்திரம், ஐந்தாவது ஜிதந்தே ஸ்தோத்திரம், ஆறாவது ஜிதந்தே ஸ்தோத்திரம் என்ன ஆறு பகுதிகளாக இது அமைந்திருக்கிறது. மொத்தம் 128.5 ஸ்லோகங்கள் இருக்கிறது. அதிலே இந்த முதல் 5 ஜிதந்தே ஸ்தோத்திரங்களையும் பஞ்சகால பராயணர்கள் என்று சொல்லப்படுகிற ரீதியிலே 5 காலத்திலே 5 விதமான கர்மங்களை நாம் செய்ய வேண்டும். எம்பெருமானாரே நித்திய கிரந்தத்திலே பஞ்சகாலங்களை பற்றி தெரிவிக்கிறார். உபாதானம், அபிகமனம், இஜ்யா, சுவாத்தியாயம், யோகம் என்ன 5 காலங்கள். இந்த ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொரு ஜிதந்தா ஸ்தோத்திரத்தை அனுசந்திக்க வேண்டும் என்னும். 6வது ஜிதந்தா ஸ்தோத்திரத்தை எல்லா காலத்திலும் எப்பொழுதும் அனுசந்திக்கலாம் என்னும் மரபு காணப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த உயர்ந்த ஸ்தோத்திரம்ங்கிறது ஸ்வேதத்வீபம்ங்கிற இடத்துல அங்க இருக்கிற ரிஷிகள், அங்க இருக்கிற பரம சத்வ நிஷ்டர்கள் அவர்களாலே எம்பெருமானை குறித்து ஸ்தோத்திரமாக வழங்கப்பட்ட ஒரு கிரந்தம். ஸ்வேதத்வீபம்ங்கிறது திருப்பார்கடலிலே ஒரு தீவு போன்ற பகுதி. அந்த இடத்திலே சத்வகுணம் மாத்திரமே மேலோங்கி இருக்குமாம், ரஜசு தமசு கலந்து இருக்காது. ஆனால் அது வைகுண்டம் இல்லை, அப்ராகிருத திவ்யமான லோகம் இல்லை. அதே சமயத்தில் பிராகிருத மண்டலத்தில் இருக்கிற ரஜசு தமசு அவ்விடத்திலே மேலெழுந்து நிற்காது. அங்கிருக்கிறவர்கள் அனைவருமே சத்வகுணமே மேலோங்கி இருப்பவர்கள். எப்போதும் பிரம்ம பாவனை, எம்பெருமானிடத்திலேயே ஈடுபட்ட மனசு, இந்திரியங்கள் அனைத்தும் எம்பெருமான் விஷயத்திலேயே ஈடுபட்டிருக்கும் அவர்களா இருப்பவர்கள். அப்படிப்பட்ட அவர்களாலே எம்பெருமானை குறித்து ஸ்தோத்திரம் செய்யப்பட்டிருக்கும் விஷயமே இந்த ஜிதந்தா ஸ்தோத்திரம். ஸ்வேதத்வீபவாசிகள் க்ஷீராப்திநாதனுடைய சௌந்தர்யாதிகளிலே தோற்று ஈடுபட்டு சொல்லும் ஸ்தோத்திரம் என்று அவதாரிகையிலே காட்டுகிறார். இதுக்கு ஸ்தோத்திரத்துவமும் ஸ்தவப்பிரியனுக்கு பிரியதமத்துவமாக. சரி, எம்பெருமான ஸ்துதிக்க முடியுமா? அவருடைய பெருமை எப்பேற்பட்டதுன்னா, அவரோ மிகவும் எளியவர். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயஷதி ததகம் பக்திபகரதம் அஷ்ணாமி பிரயதாத்மனா என்ன. ஒரு சிறிய புஷ்பத்தை இட்டாலும் சரி, ஒரு சொம்பு தீர்த்தம் சமர்ப்பித்தாலும் சரி, அதற்கு உடனே மகிழ்ந்து விடுகிறான். எளியவன், ஆராதனைக்கு அரியவன் அல்ல. அதனாலே ஒரு 2-3 பதங்களை சேர்த்து ஸ்லோகமாக அவனுக்கு இயத்தி ஸ்தோத்திரம்னு செய்தாலும் அதை உடனே மகிழ்ந்து ஏற்கிறான். அப்படி அவன் இந்த ஸ்தோத்திரத்திற்கு மகிழ்ந்ததினாலே இதற்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஒரு பெயர் இதற்கு கிட்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த ஸ்தோத்திரம் பரம ரகசியமாகவே கருதப்படுகிறது. எப்படி திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம்ங்கிறது ரகசிய மந்திரமோ, அதே போல அதே அர்த்தங்களை தன்னிடத்திலே கொண்டிருக்கும் இந்த ஸ்தோத்திரமும் பரம ரகசியமாக இது பூர்வாச்சாரியர்களிடத்திலே காணப்படுகிறது. ரகசியமாக அனைவருக்கும் உபதேசித்து இந்த அர்த்தங்களை அவர்கள் வழி வழியாக குரு பரம்பரா அந்த வழியாகவே உபதேசித்திருக்கிறார்கள் என்னும் நமக்கு காண கிடைக்கிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தோத்திரம், பிரம்மாதிகளுக்கும் இந்த ஸ்தோத்திரம்ங்கிறது கிடைப்பது அவ்வளவு அரிது, சிரமம். அப்படிப்பட்ட இந்த ஸ்தோத்திரம் இப்பொழுது லோகத்திலே நமக்கும் கிட்டியிருக்கிறது. என்னால் அது வந்த வழி என்ன அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறார். இதிகாச புராணங்களிலே இது எப்படி கொண்டாடப்படுகிறது என்னால், ஜிதந்த இதி மந்திரேன என்ன, இது உயர்ந்த மந்திரம், இந்த மந்திரத்திலே இப்படி கூறப்பட்டிருக்கிறதுன்னு அதை பல விடங்களிலே இதிகாச புராணங்களிலேயும் சரி, பாஞ்சராத்திர ஆகமத்திலேயும் சரி எடுத்து கூறப்பட்டிருக்கிறது. அது எப்படி எல்லா இடத்திலையும் பரவியது என்னால், முதல் முதலிலே இது ஸ்வேதத்வீபவாசிகளாலே எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஸ்தோத்திரம். ஒரு சமயம் நாரத ரிஷி அவர் க்ஷீராப்திநாதனை சேவிக்க வேண்டும் என்பதற்காக பயணம் செய்து போய்கொண்டிருக்கிறார். அந்த சமயத்திலே அந்த ஸ்வேதத்வீபம் அதற்கு வெளியிலேயே ரிஷிகள் 3 பேர் தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்களாம். ஏகதர், த்விதர், த்ரிதர் என்ன 3 ரிஷிகள், கௌதமருடைய குமாரர்கள் என்ன கொண்டாடப்படுகிறார்கள் இவர்கள். அதே போல பிரம்மாவுக்கு புத்திரர்கள் என்னும் சில இடங்களிலே காணப்படுகிறது. அப்படிப்பட்ட இவர்கள் வெகு காலமாக அவ்விடத்திலே தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து கொண்டே சென்று கொண்டிருந்த நாரத ரிஷிக்கு திடீரென ஒரு எண்ணம் தோன்றியதாம். இப்படி நெடுநாட்களாக தபஸ் புரிகிற இவர்களாலேயே எம்பெருமானை சேவிக்க முடியவில்லையே, நான் எப்படி எம்பெருமானை சேவித்து அனுபவிக்கப் போகிறேன்? எனக்கும் கிட்ட ஒண்ணாத விஷயம் போலிருக்கிறதே. அப்ப நம்மால காண முடியாது என்று மீண்டு திரும்பினாராம். திரும்பி வந்த சமயத்திலே இந்த ஏகத துவித திருத்த அந்த ரிஷிகள் அவர்களிடத்திலே அடிபணிந்து, எனக்கு செய்ய அடுப்பதன், இனிமே அடியன் என்ன செய்ய வேண்டும், எனக்கு ஏதானும் தஞ்சமாக உபதேசிக்க வேண்டும் என்று கேட்க அவர்கள் தெரிவித்தார்களாம், உள்ளே ஸ்வேதத்வீபத்துக்குள்ளே அங்க இருக்கிற ரிஷிகள் எல்லாம் எம்பெருமான் க்ஷீராப்திநாதன் திருப்பார்கடல் நாதனுக்கு அழகான ஸ்தோத்திரத்தை சமர்ப்பித்துள்ளார்கள். நாங்கள் ரொம்ப காலம் இவ்விடத்திலே தபஸ் பண்ணுகிற காரணத்தினாலே எம்பெருமான் மகிழ்ந்து இந்த ஸ்தோத்திரத்தை எங்களுக்கு காட்டி கொடுத்தான். அப்படிப்பட்ட அந்த ஸ்தோத்திரம் இப்பொழுது உனக்கு உபதேசிக்கிறேன். இதை நீயும் பெற்றுக்கொண்டு பக்தியோடு அனுசந்திப்பாயானால் உனக்கும் எம்பெருமானுடைய அருள் கிடைக்கும் என்று அவர்கள் சொல்ல, உடனே அந்த ஸ்தோத்திரத்தை பெற்று பெரும் மகிழ்ச்சி கொண்டார். மறுபடியும் அதை பெற்றுக்கொண்டு திரும்பி வருகிற சமயத்திலே ஜெயந்தம் என்கிற ஒரு பர்வதம், ஒரு மலை பிரதேசம், அவ்விடத்திலே பிரம்மாவானவர் அவ்விடத்தில் தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். அவரை பார்த்த உடனே தனக்கு கிடைத்த விஷயத்தையும் பிரம்மாவினிடத்திலே தெரிவிக்க வேண்டும்னு நாரதர் வெகு ஆனந்தத்தோடு வந்து நடந்த நிகழ்ச்சிகளை கூற, அவரும் மிகவும் சந்தோஷப்பட்டு எனக்கும் அந்த ஸ்தோத்திரத்தை சொல் என்று நாரதரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொண்டார். அப்படி பெற்றுக்கொண்ட அந்த பிரம்மாவானவர் அவர்தானே இந்த இதிகாச புராணங்களை எல்லாம் பிரவர்த்திப்பித்தார், எல்லாருடைய நன்மைக்காகவும் எல்லாரையும் படைக்கிறார். இதிகாச புராணங்களையும் பல ரிஷிகள் அவர்கள் மூலமாக லோகத்திலே இதையெல்லாம் பிரசித்தப்படுத்தினார். அப்படி அவர் பண்ணின சமயத்திலே இதிகாச புராணங்களுக்குள்ளே இந்த ஜிதந்தே ஸ்தோத்திரத்தினுடைய பெருமையை எல்லோரும் அறியும் வண்ணம் ஆங்காங்கு எடுத்து இயம்பியுள்ளார். ஆகையினால்தான் பிரம்மாவுக்கு கிட்டியது. அவர் மூலமாக இதிகாச புராணங்களில் ஜிதந்தே ஸ்தோத்திரத்தினுடைய பெருமையானது விளக்கப்பட்டிருக்கிறதுன்னு அவதாரிக்கையிலே காட்டினார். இது ஜிதந்தேயினுடைய அவதாரம். இப்போ ஸ்தோத்திரத்தினுடைய பெருமைனா அது ஸ்வேதத்வீபவாசிகள் சத்வகுணமே மேலோங்கி இருப்பவர்களாலே எம்பெருமான் விஷயமாக கூறப்பட்ட ஸ்தோத்திரம். அதேபோல இந்த ஸ்தோத்திரத்திற்குள்ளே சொல்லப்படுகிற விஷயம் என்ன அதை மேலே விவரிக்கிறார். இதற்குள்ளே கூறப்படுகிற விஷயம் அதை அனுசந்திக்கும் பொழுது பிரபத்திக்கு வியாக்கியானமாக இருக்கிறது. பிரபதனம், எம்பெருமானிடத்திலே நாம் செய்யும் சரணாகதி பிரபத்தி, எம்பெருமானுடைய திருவடிகளையே உபாயமாக கொள்ளுதல், அதை அப்படியே விவரிக்கிறதாம் இந்த ஸ்தோத்திரம். பிராபிய பிராபகங்கள் இரண்டையும் சொல்லுகிறது. எல்லா சாஸ்திரங்களிலுமே இதுதான் முக்கியமாக கூறப்படுகிற விஷயம். நாம் எதை அடைய வேண்டும், அதற்கு எது தகுந்த வழி, இந்த இரண்டைத்தான் எல்லா சாஸ்திரங்களையுமே கூறுகிறது. அதே தான் இந்த ஜிதந்தே ஸ்தோத்திரமும் கூறுகிறது. பிரபத்திக்கு அதிகாரிகள் மூவர், அக்ஞரும் சர்வஜரும் பக்தி பரவசரும் என்று திரிவிதர் என்று பட்டர் அருளி செய்தாரிறேன். இங்கே ஒரு அழகான வாக்கியத்தை காட்டுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. இதே போல ஒரு வாக்கியம் பிள்ளை லோகாச்சாரியர் ஸ்ரீவச்சன பூஷணத்திலே அவர் காட்டுகிறார். பிரபத்தி பண்ணும் அதிகாரிகள் மூவர் அக்ஞரும் ஞானாதிகரும் பக்தி பரவசரும் அவ்விடத்திலே அவர் காட்டுகிறார். பராசர பட்டர் சம்ஸ்கிருதத்திலே ஒரு ஸ்லோகம் அருள் செய்திருக்கிறார். அவித்யாதோ தேவே பரிபிரடதையா வா விதிதையா ஸ்வபக்தேர் பூம்னா வா ஜகதி கதிம் அன்யாம் அவிதுஷாம் கதிர் கம்யஷ்ச அசௌ ஹரிரிதி ஜிதந்தாஹ்வய மனோஹோ ரகசியம் வியாஜஹ்ரே சகலு பகவான் ஷௌனக முனிஹி. இந்த ஸ்லோகத்தை அடியாக கொண்டுத்தான் பிள்ளை லோகாச்சாரியரும் சாதித்திருக்கிறார். மற்ற ஆச்சாரியர்களும் பலவிடங்களில் பிரபத்தி செய்யும் அதிகாரிகள் மூவர் என்று காட்டி கொடுக்கிறார்கள். அவித்யாதோ, ஞானம் இல்லாதவர், எம்பெருமான் விஷயத்திலே அவரை எப்படி அடைவது, அதற்கு என்ன வழி, இதை பற்றின ஞானமும் அவர்களிடத்தில் இல்லை, அதை செய்வதற்கு உண்டான சக்தியும் இல்லை. அதனாலே இவர்கள் எம்பெருமானை சரணமாக பற்றுகிறார்கள். யாரெல்லாம் எம்பெருமானிடத்தில் சரணாகதி செய்வார்கள் அப்படின்னா மூவகைப்பட்டவர்கள் செய்வார்கள், இவர்கள் தான் செய்யணும். அதில் முதல் வகை அக்ஞர்கள், எம்பெருமான் விஷயமான ஞானமோ சக்தியோ அவர்களுக்கு இல்லை. ஆனால் எம்பெருமான்கிறவர் தெரியும், ஆனால் அந்த சாதனத்தை அனுஷ்டிப்பதற்கு உண்டான ஞான சக்திகள் இவர்களிடத்துல இல்லை. அதனால எம்பெருமான் திருவடிகளையே பற்றி எங்களுக்கு ஏதும் தெரியாது, அஜ்ஞானமே பற்றாசாக உன்னை பற்றுகிறேன், சரணமாக பற்றுகிறேன், நீயே கதியின் எம்பெருமானை சரணமாக பற்றுகிறார்கள். இது முதல் வகுப்பினர். அடுத்தது பரிபிரடதையாவா விதிதையா, அப்படின்னா சர்வஜர்கள், நன்கு அறிந்தவர்கள், ஞானாதிகர்கள், அவர்களுக்கு நிரம்பவே ஞானம் இருக்கிறது, சக்தி இருக்கிறது. அதனாலே அவர்கள் சரணாகதி செய்கிறார்கள். ஏன், ஞானசக்தி இருந்தாலும் சரணாகதி செய்ய வேண்டுமான்னா? ஆமாம், ரெண்டு விஷயமான ஞானம். ஒன்று எம்பெருமான பத்தின ஞானம், தேசகால பரிச்சேத ரஹிதன். தேசத்தினாலேயும் காலத்தினாலேயும் வஸ்துவினாலேயும் எம்பெருமானை அளவுக்கு உட்படுத்த முடியாதுன்னு தெரிந்திருக்கிறவர்கள் சர்வஜர்கள். இப்போ எம்பெருமானை நாம் ஒரு சாதனத்தை பற்றி அதன் மூலமாக அவரை அடைவதுங்கிறது நடக்கவே நடக்காத காரியம். அதனாலே அனன்ய சாத்தியன், அவன் ஒருவனாலேயே அவனை அடைய முடியுமே தவிர வேறு எதை பற்றினாலும் அவனை அடைய முடியாதுன்னு தெரிந்திருக்கிறதுனாலே எம்பெருமானிடத்திலே சரணாகதி செய்கிறார்கள். இது பராசர பட்டருடைய அபிப்பிராயம்னு இவ்விடத்திலே காட்டப்படுகிறது. ஆனால் பிள்ளை லோகாச்சாரியர் அவர் அவ்விடத்திலே அங்கே சாதிக்கும் பொழுது மணவாள மாமணிகள் வியாக்கியானத்திலே இந்த பொருளையும் காண்பித்து இன்னொரு பொருள் அவ்விடத்திலே அந்த பிரகரணம் அதற்கு சேர இருக்கிற பொருள் என்னன்னா, ஜீவாத்ம ஸ்வரூபத்தை நன்கு அறிந்தவர்கள் அவர்கள் ஞானாதிகர்கள். ஆத்மாங்கிறது எம்பெருமானுக்கே சேஷப்பட்ட வஸ்து, பரதந்திரமான வஸ்து, பாரதந்திரியம் மிக்க தெரிந்து கொண்டிருக்கிறவன். அவன் ஒரு சாதனத்தை அனுஷ்டித்து எம்பெருமானை பெறுவதுங்கிறது கூடாது, தகுதி கிடையாது அவனுக்கு. அதனாலே அவன் ஜீவாத்மாவை நன்கு உணர்ந்திருப்பதினாலே அவன் எம்பெருமான் விஷயமாக சாதனத்தை ஏதும் அனுஷ்டிக்க மாட்டான், சரணாகதியே செய்வான். அவ்விடத்திலே காட்டுகிறார். ஆக ரெண்டு விதமான ஞானம், சர்வஜர்கள் ஞானாதிகர்கள்னா எம்பெருமான பத்தின ஞானத்தை பெற்றிருக்கும் அவர்கள், தங்களை பற்றி நன்கு தெரிந்து கொண்டிருக்கும் அவர்கள், ஆத்மஸ்வரூபத்தை அறிந்தவர்கள், இவர்களும் எம்பெருமானிடத்திலேயே சரணாகதி செய்து அவனையே உபாயமாக பற்றுகிறார்கள். அடுத்து மூன்றாவது பக்தி பரவசர், இவர்களுக்கு ஞானசக்திகள் இருந்தாலும் அடைவுபட அனுஷ்டிக்க முடியாமல் போகிறது. பக்தியினுடைய பாரவசியம், அதனுடைய கணம், எல்லை கடந்த பக்தி இருப்பதினாலே எம்பெருமானை சேவித்த மாத்திரத்திலேயே ஆஹ்லாதசீத நேத்ராம்புகு புலகீகித காத்திரவான் சதா பரகுணாவிஷ்டகா காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் காலமழா கண்ணநீரும் நில்லா உடல் மேலுமழா மயிர் கூச்சமரான் ஆழ்வார்கள் காட்டுகிற விதத்திலே எம்பெருமான் நினைத்த மாத்திரத்திலேயே அவர்கள் உடல் உள்ளம் எல்லாம் உருகி விடுகிறது. அதனால எந்த சாதனத்தையும் அவர்களால் அனுஷ்டிக்க முடியாது, எம்பெருமானுடைய திருவடிகளையே பத்துகிறார்கள். ஆக இப்படி மூவகைப்பட்டவரும் எம்பெருமானையே பத்துகிறார்கள். இவர்களுக்கு கதி கம்யம் வேறு கிடையாது. அடையப்பட வேண்டியவனும் பகவான் ஒருவனே, அடைவதும் அவன் மூலமாகவே, அவனே உபாயம் என்று தெரிந்து எம்பெருமானை பத்துகிறார்கள். இப்படி இருக்கும் எம்பெருமான் அவருடைய தன்மைகளை ஜிதந்தே ஸ்தோத்திரம் என்கிற அந்த ஸ்தோத்திரத்தின் மூலமாக நன்கு வெளிப்படுத்துகிறார்கள் ரிஷிகள், முக்கியமாக சௌனக பகவான். இப்படி இந்த ஜிதந்தே ஸ்தோத்திரத்தின் மூலமாக இவ்வர்த்தத்தை லோகத்திலே நன்கு பிரசித்தப்படுத்தினாரேன்னு அவரை கொண்டாடும் விதத்திலே பராசர பட்டர் இந்த ஸ்லோகத்தை அருளி செய்திருக்கிறார். அதற்கு இவ்விடத்திலேயும் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் செய்தார். மேலே அவர் காட்டுகிறார், இந்த ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் முதல் முதல்ல எம்பெருமான் தன்னுடைய அழகை காட்டி நம்மை வசீகரிக்கிறானாம். ஜிதந்தே புண்டரீகாட்ச, தாமரை கண்கள் கொண்டிருக்கிற அவ்வெம்பெருமான் அவருடைய திருமேனி சௌந்தரியத்தை நமக்கு காட்டி நம்மை வசீகரிக்கிறான். எதனாலேன்னா, நாமெல்லாம் ஸ்வத்தம் ஆத்மனி சஞ்சாதம் சுவாமித்வம் பிரம்மணிஸ்திதம் என்ன, எம்பெருமானுக்கு நாம் சொத்துங்கிறது தெரிந்து கொண்டு சேஷத்துவ பாரதந்திரியங்களை உணர்ந்து கொண்டு இருக்கிறோமானா? அப்படி இல்லை. அகங்கார மமகார கிரஸ்தர்கள், அதனுடைய பிடியிலே நாம் எல்லாம் ஆட்பட்டு திரிகிறோம். அதனால நானே சுவாமி, நானே ஈஸ்வரன்னு இருக்கிறோம். அப்படி இருக்கிற நாம் ஆத்மாபகாரம் பண்ணினவர்கள். இந்த ஆத்மா எம்பெருமானுடைய சொத்துன்னு தெரிந்து கொள்ளாமல் தேகமே ஆத்மா அப்படின்னு அறிந்து முன்னீர் ஞாலம் படைத்த முகில்வண்ணனே, அன்னால் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன், இந்த தேகம் வழியிலேயே நாம் சென்று பற்பல பாபங்களை செய்து கர்மத்தினுக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கிறோம். இப்போ நம்மை திருத்துவதுங்கிறது எம்பெருமானுக்கு சாஸ்திரங்கள் மூலமாக திருத்தணும்னா மிகவும் சிரமம். அதனாலே எம்பெருமான் என்ன செய்கிறாராம், அகங்கார மமகார கிரஸ்தராக இருக்கிற நம்மை பார்த்து எம்பெருமான் தன்னுடைய விஷய, அதாவது தன்னுடைய அழகான அந்த சௌந்தரியம் அதை காட்டி திருத்துகிறார். இவர்களுடைய விஷய பிராவண்யமே பற்றாசாக நம்முடைய அழகுகளையும் சீலாதி குணங்களையும் காட்டி திருத்துவோம் என்று வழியிட்டு பிரதமத்திலே ருச்சி ஜனகனாய், ருச்சி பிறந்தார்க்கு உபாயமுமாய், அதிலே நிஷ்டரானார்க்கு பிராப்பியனுமாயிருக்கும்படியை சொல்லுகிறது இப்பிரபந்தம். ஆக இவர்கள் ஏதோ ஒன்றத்தில் பிராவண்யம் ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள். இப்போ விஷயங்களில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள், விஷயாந்தரங்களை விட்டு விஷயமான நம்மை அவர்களுடைய இந்திரியங்களுக்கு வசப்படுத்துவோம், ஆட்படுத்துவோம்னு தன்னையுடைய அழகை, அந்த அப்ராகிருத திவ்ய சௌந்தரியத்தை நமக்கு காட்டி கொடுத்து எம்பெருமான் வசீகரித்து ருச்சியை ஜெனிப்பிக்கிறார். அவரிடத்திலே ஒரு அன்பை நம்மிடத்திலே அவர் உருவாக்குகிறார். அதற்கு பிற்பாடு ருச்சி பிறந்தார்க்கு உபாயமுமாய் தானே வழியாக இருந்து அந்த வழியிலே அழைத்து கொண்டு போய் தன்னிடத்திலேயே சேர்த்து கொண்டு பிராப்பியனுமாக அவர் இருக்கிறார். இதைத்தான் இந்த பிரபந்தம் சொல்லுகிறதுன்னு காட்டி கொடுத்தார். இது பட்டருடைய நிர்வாகம். இப்ப பிராப்பிய பிராபகங்கள் முதல் ஸ்லோகத்தாலே சங்கிரகமாக சொல்லி மேலில் ஸ்லோகங்களாலே விஸ்தரிக்கிறது என்று பட்டர் நிர்வாகம். முதல் ஸ்லோகத்திலே இன்னதுதான் பிராப்பியம், பகவானை அடைவதே பிராப்பியம், அதற்கு வழியாக பகவானே இருக்கிறாருங்கிற இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இதை மேலும் நன்கு விவரிக்கிறது தான் மீதமுள்ள ஸ்லோகங்கள். எதை போல, திருவாய்மொழியிலே முதல் திருவாய்மொழி உயர்வர உயர்நலம்ங்கிற அந்த திருவாய்மொழி 10 பாசுரங்கள் மீதமுள்ள எல்லா 1000 பாசுரங்களுக்கும் சாரமாக அமைந்திருக்கிறதுன்னு அவ்விடத்திலே நிர்வாகம். அதே போல தான் இங்கே பட்டர் சாதிக்கிறார். முதல் ஸ்லோகம்ங்கிறது சாரமான ஸ்லோகம், அதுல பிராப்பிய பிராபகம் இன்னதுன்னு தெரிவிக்கப்படுகிறது. திருப்பாவையிலையும் முதல் பாசுரத்துல பிராப்பிய பிராபக சங்கிரகம்னு காட்டுவார்கள். அதே போலதான் இவ்விடத்திலேயும் என்ன பட்டர் காட்டி கொடுக்கிறார். முதல் 2 ஸ்லோகத்தாலே பிராப்பிய பிராபகங்களை சொல்லி மேலில் ஸ்லோகங்களாலே அதுக்கு அடியான சரண்யத்தையை சொல்லுகிறதாகவுமாம். சரண்யத்தையை முதலில் சொல்லி உபாய உபேயங்களை சொல்ல பிராப்தமாயிருக்க பின்னே சரண்யத்தையை சொல்லுவானின் எண்ணில் முனியே நான்முகனிலே திருவானை இட்டு பின்பு அது பெறாவானை அல்லாமை சாதித்தா போலே இது என்று திருநறையூர் அரையர் நிர்வாகம். பிள்ளை திருநறையூர் அரையருங்கிற ஒரு ஆச்சாரியர் அவர் இன்னொரு விதத்திலே இதை நிர்வகிக்கிறார். முதல் 2 ஸ்லோகங்கள்னாலே பிராப்பிய பிராபகங்கள் இன்னதுன்னு தெரிவித்தார். முதல் ஸ்லோகத்திலே பிராப்பியம், 2வது ஸ்லோகத்திலே பிராபகம், ரெண்டுத்தையும் கூறிவிட்டு ஏன் பகவான் பிராப்பியனாக கொள்ள வேண்டும், எதற்காக பகவானையே பிராபகமாக கொள்ள வேண்டும்னு கேள்வி வர, அவர்தான் சரண்யன், சரண்ய முகுந்தம், சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் ஆழ்வார் சாதித்தபடி எல்லா கல்யாண குணங்களும் நிரம்ப பெற்றவன் அவன் ஒருவனே. அதனாலே அவனிடத்திலே தான் நாம் சரணாகதி செய்ய வேண்டும். அவன்தான் நம்முடைய சரணாகதியை ஏற்றுக்கொண்டு நம்மை அனுகிரகிப்பான். இப்படிங்கிற விஷயத்தை மேலே விவரிக்கிறார். அதனால தான் அவர் பிராப்பியனாக இருக்கிறார், பிராபகனாக இருக்கிறார்னு அதை விவரித்து காட்டினார். காட்டுகிறது இந்த ஸ்லோகம் மீதமுள்ள ஸ்லோகங்களிலே. இப்படி திருநறையூர் அரையர் நிர்வகிப்பறாம். அவ்விடத்திலே ஒரு கேள்வி கேட்டு சமாதானமும் தெரிவிக்கிறார். சரி, முதலிலே சரண்யத்தையை சொல்லணும். எம்பெருமான் தான் சரணாகதி பண்ணுவதற்கு தகுதியானவன், என்ன விஷய நியமே உள்ளதுன்னு பிள்ளை லோகாச்சாரியரும் காட்டினாரே, எங்கெங்கேயோ சரணாகதி பண்ண முடியாது, எம்பெருமான் ஒருவன் இடத்துல மாத்திரம்தான் சரணாகதி பண்ண முடியும். அதனால இவன் தான் சரண்யன்னு காட்டிய பிற்பாடு எம்பெருமானே உபாயம், அவனே உபேயம்னு சொல்லலாமே, அதுதானே சரியாக அமைந்திருக்கும்னு ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டு, இல்லை ஆழ்வார் செய்த வழியிலே தான் இவ்விடத்திலேயும் நிர்வாகம் காணப்படுகிறது அப்படின்னு தெரிவித்தார். ஆழ்வார் 10வது 10வது திருவாய்மொழி முனியே நான்முகனே முக்கண்ணப்பா அந்த பதிகத்துல வாசம் செய் பூங்கொழால் திருவானை நின்னானை கண்டாயின் எம்பெருமானிடத்தில பிராட்டியினுடைய ஆணை, அவளை புருஷகாரமாக பத்தியிருக்கிறேன், அவள் பேரிலே ஆணை, நீர் நகரக்கூடாது, இருந்து அடியனை இப்பொழுதே அனுகிரகிக்க வேண்டும், இட்ட அடியிலிருந்து ஒரு அடி கூட நகர்ந்து செல்லாமல் அப்படியே அவ்விடத்திலேயே என்னை அனுகிரகித்து ஆட்கொள்ள வேண்டும்னு நிர்பந்தித்து பிரார்த்தித்தார். பிராட்டி பேரில் ஆணை என்று தெரிவித்தார். இதை கேட்டவுடனே எம்பெருமான் சொன்னாராம், இது பெறாவானை, உம்முடைய ஸ்வரூபத்திற்கு இது பெருமோ, உம்முடைய ஸ்வரூபம் என்ன, எம்பெருமான் என்ன செய்கிறேனோ, நான் என்ன செய்கிறேனோ அதை பார்த்து கொண்டு இருப்பதுதானே உமக்கு காரியம், சேஷபூதன், சேஷி செய்தபடி கண்டிருக்க வேண்டாமோ, நீர் என்னை நிர்பந்திக்கலாமோ, இப்படி பிராட்டியின் பேரில் ஆணைன்னு சொல்லி எம்மை வற்புறுத்தி காரியம் கொள்ளலாமோன்னு கேட்க, இல்லை இல்லை, இது ஸ்வரூபத்திற்கு தகுந்ததுதான், என்ன ருச்சியை நீ விளைப்பித்து விட்டாய், மயர்வர மதிநலமருளி உன் பேரிலே அத்தனை காதல் பக்தியை நடத்தல விளைவித்து விட்டு இப்பொழுது நீ என்னை விட்டு பிரிந்திருந்தால் என்னால் தரிக்க முடியுமோ, முதல்ல வஸ்துங்கிறது இருந்தாதானே அதற்கு பிற்பாடு அதில் காரியம் கொள்ள முடியும், கைங்கரியம் பெற முடியும், இனி ஒரு க்ஷணம் என்னால் தரித்து இருக்க முடியாது, மேலும் பாரதந்திரியம்ங்கிற ஸ்வரூபம் அதை தெரிந்து கொண்டு விட்டால் எம்பெருமானை விட்டு தனித்து பிரிந்து இருத்தல்ங்கிறது இருக்க முடியுமோ, பிரித்தக் ஸ்திதி உண்டோ, எப்பொழுதும் எம்பெருமானோடு சேர்ந்தே இருந்து கைங்கரியத்தை செய்து அவனுக்கு உகப்பை ஏற்படுத்துவதுதானே பரதந்திரமான வஸ்துவுக்கு முக்கியமான தன்மை, அதுவே என்னிடத்துல இல்லாமல் போய்விடும் போல் இருக்கிறதே. அதனால்தான் நான் பிராட்டியினுடைய ஒரு புருஷகாரத்தோடு திருவானை என்று தெரிவித்தேன். அதனால இது வந்து ஸ்வரூபத்திற்கு தகுந்துதான்னு மேலே எம்பெருமானுக்கு விளக்கி சாதித்தாராம். இப்ப பெறாவானை அல்லாமை சாதித்தா போலே இது. அதை போலத்தான் இவ்விடத்திலையும் முதலிலே இன்னதுதான் அறுதியிட்டு விடுகிறது. முதல் இரண்டு ஸ்லோகத்திலே பகவான் தான் பிராபகன் பகவானே பிராப்பியன்னு சொல்லிவிட்டு ஏன் அவர் பிராபகம் ஏன் அவர் பிராப்பியம்னு கேள்வி வர, இதனால தான் இப்பேற்பட்ட சரண்யன் அவர் ஒருவரே சரணாகதி செய்ய தகுந்தவருங்கிற அர்த்தத்தை மேலே விவரித்து இதனால தான் அவர் பிராப்பியனாக இருக்கிறார் பிராபகனாக இருக்கிறார்னு ஜிதந்தே ஸ்தோத்திரத்திலேயும் சொல்லப்படுகிறது. ஆழ்வார் செய்த அதே வழியிலே தான் இவ்விடத்திலேயும் இந்த ஜிதந்தே ஸ்தோத்திரமானது விளக்குகிறதுன்னு பிள்ளை திருநறையூர் அறையர் இவ்விடத்திலே சாதிப்பராம். அப்படிப்பட்ட உயர்ந்த அர்த்தங்களை தன்னிடத்திலே கொண்டிருக்கும் இந்த ஜிதந்தே ஸ்தோத்திரம், இதை பலரும் இன்றும் திருவாராதன காலங்களில் அனுசந்தானம் செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம், மரபாக கொண்டிருக்கிறோம். இந்த உயர்ந்த ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தத்தை பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானத்தை கொண்டு எல்லோரும் அனுபவித்து அந்த ஆச்சாரியருடைய அனுகிரகத்தையும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.